ஓசியா அத்தியாயம் 1. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் மகனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும், பெயேரியின் மகனாகிய ஓசியாவுக்கு கிடைத்த யெகோவாவுடைய வசனம். யெகோவா ஓசியாவைக் கொண்டு சொல்லத் தொடங்கினபோது, யெகோவா ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு விபச்சாரியையும் அவளுடைய பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் யெகோவாவை விட்டு விலகி கெட்டுப்போனது என்றார். அவன் போய் திப்லாயிமின் மகளாகிய கோமேரை சேர்த்துக்கொண்டான். அவள் கர்ப்பமடைந்து அவனுக்கு ஒரு மகனை பெற்றாள். அப்பொழுது யெகோவா அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வருவேன். அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் மறுபடியும் கர்ப்பமடைந்து ஒரு மகளை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிடுவேன். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் போரினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களினாலும் நான் அவர்களை காப்பாற்றாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை காப்பாற்றுவேன் என்றார். அவள் லோருகாமாவை பால் மறக்க செய்த பிறகு கர்ப்பமடைந்து ஒரு மகனை பெற்றாள். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகம்மி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் மக்களும் அல்ல, நான் உங்கள் தேவனாயிருப்பதும் இல்லை, என்றாலும் இஸ்ரவேல் மக்களின் தொகையை அளக்கவும் எண்ண முடியாத கடற்கரை மணலைப் போலிருக்கும், நீங்கள் என் மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது யூதா மக்களும் இஸ்ரவேல் மக்களும் ஒன்றாக கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாக இருக்கும். ஓசியா அத்தியாயம் 10. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. அது தனக்குத்தானே பழங்களை கொடுக்கிறது. அவன் தன் பழங்களின் பெருக்கத்திற்கு சரியாக பலிபீடங்களை அதிகமாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்பிற்கு சரியாக சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். ஏமாற்றுகிற இருதயம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்களுடைய சிலைகளை நாசமாக்குவார். நாம் யெகோவாவுக்கு பயப்படாமற் போனதினால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். பொய்யாக சத்தியம் செய்கிற வார்த்தைகளைச் சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஆகையால் வயல் வெளியின் உழவு சால்களில் விஷச்செடிகளைப் போல நியாயத்தீர்ப்பு முளைக்கும். சமாரியாவின் குடிமக்கள் பெத்தாவேனிலுள்ள கன்றுக்குட்டி நிமித்தம் பயம் அடைவார்கள். அதற்காக களிகூர்ந்த அதன் மக்களும் அதன் பூசாரிகளும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள். அதுவும் அசீரியாவிலே யாரேப் ராஜாவிற்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும். இப்ராஹிம் அவமானமடைவான். இஸ்ரவேல் தன் மர விக்கிரகங்களினால் வெட்கப்படுவான். சமாரியாவின் ராஜா தண்ணீரின் மேல் இருக்கிற நுரையைப் போல அழிந்து போவான். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்கள் மேல் முளைக்கும். மலைகளை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள். இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்களிலிருந்து பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர்கள் மேல் வந்த போர் தங்களை நெருங்குவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த இரண்டு வித பாவங்களினாலே கட்டப்படும் போது மக்கள் அவர்களுக்கு விரோதமாக கூடுவார்கள். இப்ராஹிம் நன்றாக பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற இளம் கன்றாக இருக்கிறான். ஆனாலும் நான் அவனுடைய அழகான கழுத்தின் மேல் பாரத்தை வைப்பேன். இப்ராஹிமை ஏர் பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான். யாக்கோபு அவனுக்கு வயலை சமப்படுத்துவான். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஏற்றபடி அறுப்பு அறுங்கள், உங்களுடைய தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யெகோவா வந்து உங்கள்மேல் நீதியைப் பொழியச் செய்யும் வரை அவரை தேட காலமாயிருக்கிறது. அநியாயத்தை உழுதீர்கள், அநீதியை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை சாப்பிட்டீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் திறமைசாலிகளின் கூட்டத்தையும் நம்பினீர்கள். ஆகையால் உங்கள் மக்களுக்குள் குழப்பம் எழும்பும். பிள்ளைகளின் மேல் தாய் மோதி அடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார்பேலை சல்மான் அழித்தது போல உங்கள் எல்லா பாதுகாப்புகளும் அழிக்கப்படும். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் அழிக்கப்படுவான். ஓசியா அத்தியாயம் 11. இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய மகனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராஹீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனிதரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த பாரத்தை எடுத்து போடுகிறவரைப் போல் இருந்து அவர்கள் பக்கமாக சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளினால் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாள்களை அழியச் செய்து அவர்களை எரித்து போடும். என் மக்கள் என்னை விட்டு விலகுகிற வேறுபாட்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவைப் போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமைப் போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாக பொங்குகிறது. என் கடும் கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனிதன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் கடும் கோபத்தோடு உன்னிடத்தில் நான் வரமாட்டேன். அவர்கள் யெகோவாவை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தைப் போல் கெர்ஜிப்பார். அவர் கெர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரிய தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்கச் செய்வேன் என்று யெகோவா சொல்லுகிறார். எப்ராஹிமர்கள் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோ வென்றால் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான். ஓசியா அத்தியாயம் 12. எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொன்றர் காற்றை பின்தொடருகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் பெருகச் செய்து அசீரியருடன் உடன்படிக்கை செய்கிறான். எகிப்திற்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. யூதாவோடும் யெகோவாவுக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு ஏற்றபடி விசாரிக்கப் போகிறார். அவன் செயல்களுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரிகட்டுவார். அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பெலத்தினால் தேவனோடு போராடினான். அவன் தூதனுடன் போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனைக் கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். யெகோவா என்பது அவருடைய நிலையான நாமம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. தயவையும் நியாயத்தையும் கைகொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. நியாயம் செய்ய விரும்புகிறான். எப்ராஹிம், நான் செல்வந்தனானேன். நான் பொருளை சம்பாதித்தேன். நான் முயற்சி செய்து தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறான். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் மீண்டும் உன்னை கூடாரங்களில் தங்கியிருக்கச் செய்வேன். அப்படியே தீர்க்கதரிசிகளுடன் சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களைக் கொடுத்தேன், தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உவமைகளால் பேசினேன். கீலேயாத் அக்கிரமத்தின் இடமோ? ஆம், அவர்கள் பொய்யரானார்கள். கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள். அவர்களுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிறது, கற்குவியல்களைப் போல் இருக்கிறது. யாக்கோபு சீரியா தேசத்திற்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக வேலை செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். யெகோவா ஒரு தீர்க்கதரிசியைக் கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். எப்ராஹிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்தப் பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த இகழ்ச்சியை அவன் மேல் திருப்புவார். ஓசியா அத்தியாயம் 13. எப்ராஹிம் பேசின போது நடுக்கமுண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகாலின் விஷயத்தில் குற்றம் செய்து இறந்து போனான். இப்போதும் அவர்கள் அதிகமதிகமாக பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் செய்த சிலைகளையும் தங்கள் அறிவுக்கேற்ப உருவங்களையும் தங்களுக்கு செய்து கொள்கிறார்கள். இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனிதர்களில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்கிறார்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் ஒளிந்து போகிற பணியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரைப் போலவும் புகை கூண்டில் ஏறிப்போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேற தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்களுடைய இருதயம் மேட்டிமையானது, அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன், சிவிங்கியைப் போல் வழியருகே பதுங்கியிருப்பேன், குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரலை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் கொன்று போடுகிறது போல் கொன்று போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கிக் கொண்டாய், ஆனால் யார் உனக்கு சகாயம் செய்வார்? எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை விரும்பும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். எப்ராஹிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரசவிக்கும் பெண்ணின் வேதனை அவனுக்கு வரும். அவன் விவேகமில்லாத பிள்ளை. பிரசவ நேரம் வரை அவன் நிற்கவில்லை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். இவன் சகோதரர்களுக்குள்ளே மக்கள் பெருத்தவனாயிருந்தாலும் யெகோவாவுடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றிப்போகும், அவனுடைய கிணறு சுரக்காமல் வற்றிப்போகும். அவன் விரும்பப்படத்தக்க சகல பொருட்களுள்ள விலை உயர்ந்த பொருட்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு போகும். சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாயிருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். அவர்களுடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படும். அவர்களுடைய கர்ப்பவதிகள் வயிறுகள் கிழிக்கப்படும். ஓசியா அத்தியாயம் 14. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய யெகோவாவிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளைக் கொண்டு யெகோவாவிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாக அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் பலிகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை காப்பாற்றுவதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறமாட்டோம். எங்கள் கைகளின் செயலை பார்த்து நீங்கள் எங்களுடைய தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கினது. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப்போல் இருப்பேன். அவன் லீலி மலரைப்போல் மலருவான், லீபனோனைப்போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் ஓங்கி படரும். அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவனுடைய நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவனுடைய வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். இனி எனக்கும் சிலைகளுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவிகொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு மரத்தைப் போல் இருக்கிறேன். என்னாலே உன்னுடைய கனி உண்டானது என்று எப்ராஹிம் சொல்வான். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க புத்தி உள்ளவன் யார்? யெகோவாவுடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். கலகக்காரர்களோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஓசியா அத்தியாயம் 2. உங்கள் சகோதரர்களை பார்த்து அம்மி என்றும், உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். உங்கள் தாயுடன் வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியுமல்ல, நான் அவளுக்கு கணவனும் அல்ல. அவள் தன் விபசார செயலை தன் முகத்திலிருந்தும், தன் விபசாரங்களை தன் இருப்பிடத்தின் நடுவிலிருந்தும் விலக்கி போட வேண்டும். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக்கி அவள் பிறந்த நாளில் இருந்தது போல அவளை நிறுத்தி, அவளை வெட்ட வெளியைப் போலாக்கி, அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு, அவளை தாகத்தால் சாகச் செய்வேன். அவளுடைய பிள்ளைகள் விபச்சார பிள்ளைகளானதால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் விபச்சாரம் செய்தாள், அவர்களை கர்ப்பம் தரித்தவள் இழிவான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு ரோமத்தையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நாயர்களை பின்பற்றிப் போவேன் என்றாள். ஆகையால் இதோ, நான் உன் வழியை முட்களினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளைக் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நாயகர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களைத் தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின கணவனிடத்திற்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவரென்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக செய்தவரென்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக மாற்றினார்கள். ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும், என் திராட்சை ரசத்தை அதின் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு ரோமத்தையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன். இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்கலாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும், அவளுடைய பண்டிகைகளையும், அவளுடைய மாத பிறப்புகளையும், அவளுடைய ஓய்வு நாட்களையும், சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒளியச் செய்வேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த கூலி என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாக்கி போடுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை சாப்பிடும். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களுக்காக அவளை விசாரிப்பேன் என்று யெகோவா சொல்லுகிறார். ஆனாலும் இதோ, நான் அவளுக்கு ஆசை காட்டி அவளை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளுடன் ஆதரவாக பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோர் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும், தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று யெகோவா உரைக்கிறார். பாகால்களுடைய பெயர்களை அவள் வாயிலிருந்து அகற்றி போடுவேன் இனி அவைகளின் பெயரைச் சொல்லி அவைகளை நினைக்கிற நினைவும் இல்லாமற்போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களுடனும் ஆகாயத்து பறவைகளுடனும் பூமியிலே ஊரும் பிராணிகளுடனும் ஒரு உடன்படிக்கை செய்து வில்லையும் பட்டயத்தையும் போரையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாக படுத்து கொண்டிருக்கச் செய்வேன். நித்திய திருமணத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கமுமாக உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாகவே உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ யெகோவாவை அறிந்து கொள்வாய். அக்காலத்தில் நான் பதில் கொடுப்பேன் என்று யெகோவா சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு பதில் கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு பதில் கொடுக்கும், பூமி தானியத்திற்கும் திராட்சை ரசத்திற்கும் எண்ணெய்க்கும் பதில் கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கு பதில் கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் மக்களல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் மக்கள் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஓசியா அத்தியாயம் 3. பின்பு யெகோவா என்னை நோக்கி, அந்நிய தெய்வங்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் மக்கள் மேல் யெகோவா வைத்திருக்கிற அன்பிற்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு பெண்ணை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை, எனக்கு 15 வெள்ளிக்காசுகளுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் வாங்கி அவளை நோக்கி, நீ விபசாரம் செய்யாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாட்கள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இஸ்ரவேல் மக்கள் அநேக நாட்களாக ராஜாவும் அதிபதியும் இல்லாமலும் பலியும் சிலையும் இல்லாமலும் ஏபோத்தும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் மக்கள் திரும்பி தங்கள் தேவனாகிய யெகோவாவையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் யெகோவாவையும் அவருடைய தயவையும் நாடி நடுக்கத்துடன் வருவார்கள். ஓசியா அத்தியாயம் 4. இஸ்ரவேல் மக்களே, யெகோவாவுடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து மக்களோடு யெகோவாவுக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இரக்கமும் தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய் சத்தியம் செய்து பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபசாரம் செய்து மீறிப்போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் துவண்டு போகும். கடலின் உயிரினங்கள் வாரிக்கொள்ளப்படும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் அவர்களை கடிந்து கொள்ளவும் முடியாது. உன் மக்கள் ஆசாரியனோடே வழக்காடுகிறவர்கள் போல இருக்கிறார்கள். ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோடு கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். நான் உன் தாயை அழிப்பேன். என் மக்கள் அறிவில்லாததினால் அழிகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாக இல்லாமலிருக்க நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாக பெருகினார்களோ அவ்வளவாக எனக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை வெட்கமாக மாறச் செய்வேன். அவர்கள் என் மக்களின் பாவத்தை சாப்பிட்டு அவர்களுடைய அக்கிரமத்தின் மேல் பசிதாகமாக இருக்கிறார்கள். ஆதலால் மக்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்களுடைய செயல்களின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன். அவர்கள் யெகோவாவை மதிக்காமல் இருக்கிறதினால் அவர்கள் சாப்பிட்டாலும் திருப்தி அடையாமல் இருப்பார்கள். அவர்கள் விபசாரம் செய்தாலும் பெருகாமல் இருப்பார்கள். வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். என் மக்கள் மரக்கட்டையிடம் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கைத்தடி அவர்களுக்கு செய்தியை அறிவிக்குமென்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி அலையச் செய்தது. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திராமல் விபசார வழியில் போனார்கள். அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். இதனால் உங்களுடைய மகள்கள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்கள் விபசாரமும் செய்கிறார்கள். உங்கள் மகள்கள் வேசித்தனம் செய்கிறதினாலும் உங்கள் மருமக்கள்கள் விபசாரம் செய்கிறதினாலும் நான் அவர்களை தண்டிக்காமல் இருப்பேனோ? அவர்கள் விலகி விபச்சாரிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத மக்கள் அதனால் அகப்பட்டு விழுவார்கள். இஸ்ரவேலே, நீ என்னை விட்டு போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்திற்கு உட்படாதிருப்பதாக. கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் யெகோவாவுடைய ஜீவன்மேல் என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல அடங்காதிருக்கிறது. இப்போது யெகோவா அவர்களை விசாலமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்ந்து அலையச் செய்வார். எப்ராஹிம் சிலைகளோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. அவர்களுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்போதும் வழிவிலகி போகிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று வெட்கமானதை நாடுகிறார்கள். காற்று அவர்களை தன் இறக்கைகளில் இறுக பிடிக்கும், அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள். ஓசியா அத்தியாயம் 5. ஆசாரியர்களே, இதைக் கேளுங்கள். இஸ்ரவேல் மக்களே, கவனியுங்கள். ராஜாவின் வீட்டாரே, செவிகொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். நெறி தவறினவர்கள் அதிகமாக வதை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நான் தண்டிப்பேன். எப்ராஹீமை நான் அறிவேன். இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராஹீமே, இப்போது நீ வழி விலகி போனாயே. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் செயல்களை சரி செய்ய மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. யெகோவாவை அறியார்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்களுடைய முகத்திற்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராஹீமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடறி விழுவார்கள். அவர்களோடே யூதாவும் இடறி விழுவான். அவர்கள் யெகோவாவை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். அவரை காணமாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார். யெகோவாவுக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். இப்போதும் ஒரு மாதத்திற்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடே அழிக்கப்படுவார்கள். கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகைகளையும் ஊதுங்கள். பெத்தாவேனிலே கதறுங்கள். பென்யமீனே, உன்னை பின்தொடர்கிறார்கள். தண்டிப்பின் நாளிலே எப்ராஹிம் பாழாவான். நிச்சயமாக வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள். அவர்கள் மேல் என் கடுங்கோபத்தை தண்ணீரைப் போல ஊற்றுவேன். எப்ராஹிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்கி நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். நான் எப்ராஹிமுக்கு பூச்சி அரிப்பை போலவும் யூதாவின் வீட்டிற்கு உளுப்பை போலவும் இருப்பேன். எப்ராஹிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராஹிம் அசீரியரிடம் போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் முடியாமற் போனது. நான் எப்ராஹீமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே காயப்படுத்தி விட்டு போய்விடுவேன். தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாக தேடுவார்கள். ஓசியா அத்தியாயம் 6. யெகோவாவிடத்தில் திரும்புவோம், வாருங்கள். நம்மை கீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து யெகோவாவை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் சூரிய உதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மழை பின் மழையைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்ராஹீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாயின் வார்த்தைகளைக் கொண்டு அவர்களைக் கொன்றேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளைப் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமைப் போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளைக்காரர்களின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியர்களின் கூட்டம் காத்திருக்கிறது. கேடான காரியங்களையே செய்கிறார்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராஹிமின் விபச்சாரம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா அத்தியாயம் 7. நான் என் மக்களின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே கொள்ளைக்காரர்களின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அவர்கள் பொல்லாப்பையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்போதும் அவர்களுடைய செயல்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவைகள் என் முகத்திற்கு முன்பாக இருக்கிறது. ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் விபச்சாரக் கள்ளர். அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பைப் போல் இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது புளித்து போகும் வரை நெருப்பை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சை ரச தோல் பைகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். பரிகாசம் செய்கிறவர்களுடன் கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பைப் போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் இரவு முழுவதும் தூங்கினாலும் காலையிலோவென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாக எரியும். அவர்கள் எல்லோரும் அடுப்பைப் போல சூடாகி தங்கள் நியாயாதிபதிகளை அழித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லோரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. எப்ராஹிம் அந்நிய மக்களோடே கலந்திருக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் அந்நியர்கள் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனோ அதை அறியான். நரை முடியும் அவனில் தெளித்திருக்கிறது. அவனோ அதை அறியாமல் இருக்கிறான். இஸ்ரவேலின் பெருமை அவர்கள் முகத்திற்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள். எப்ராஹிம் பேதையான புறாவைப் போல் இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள். அசீரியனிடத்திற்கும் போகிறார்கள். அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன். அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழச் செய்வேன். அவர்களுடைய சபையில் கேள்விப்பட்டபடியே அவர்களை தண்டிப்பேன். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறதினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு அழிவு வரும். எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிறபோது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். நான் அவர்களை தண்டித்தேன். அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் செய்தேன். ஆனாலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள், திரும்புகிறார்கள். ஆனாலும் உன்னதமான தேவனிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய கோபத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் அவமானம். ஓசியா அத்தியாயம் 8. உன் வாயிலே எக்காளத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக துரோகம் செய்ததினால் யெகோவாவுடைய வீட்டின் மேல் எதிரி கழுகைப் போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்கள். எதிரி அவர்களை தொடருவான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்துக்கொண்டார்கள். ஆனாலும் நான் அறியேன், அவர்கள் வேர் அறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு சிலைகளை செய்தார்கள். சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தமடையாமல் இருப்பார்கள்? அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே. கொல்லன் அதை செய்தான், ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாகப் போகும். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது. கொடுத்தாலும் அந்நியர்கள் அதை விழுங்குவார்கள். இஸ்ரவேலர்கள் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி அந்நிய மக்களுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல இருப்பார்கள். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையைப் போல் அசீரியர்களிடம் போனார்கள். எப்பிராயீமர்கள் நேசரை கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். அவர்கள் அந்நிய மக்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்திற்குள்ளே அகப்படுவார்கள். எப்பிராயீம் பாவம் செய்வதற்கேதுவாக பலிபீடங்களை பெருகச் செய்தார்கள். ஆதலால் பலிபீடங்களே, அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு சாப்பிடுகிறார்கள். யெகோவா அவர்கள் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்களுடைய பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்திற்கு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து கோவில்களை கட்டுகிறான். யூதா பாதுகாப்பான பட்டணங்களை பெருகச் செய்கிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரச் செய்வேன். அது அவைகளின் கோவில்களை சுட்டெரிக்கும். ஓசியா அத்தியாயம் 9. இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாக இருக்காதே, மற்ற மக்களைப் போல் களி கூறாதே. உன் தேவனை விட்டு நீ வழி விலகிப்போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் கூலியை நாடுகிறாய். தானியக் களமும் திராட்சை சொட்டியும் அவர்களை பிழைக்க செய்வதில்லை. அவர்களுக்கு திராட்சை ரசம் ஒளிந்து போகும். அவர்கள் யெகோவாவுடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. எப்ராஹீமார்கள் மீண்டும் எகிப்திற்கு போவார்கள். அசீரியாவில் தீட்டுள்ளதை சாப்பிடுவார்கள். அவர்கள் யெகோவாவுக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை ஊற்றுவதுமில்லை. அவருக்கு அங்கீகரிப்பாக இருப்பதுமில்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தைப் போல இருக்கும். அதை சாப்பிடுகிற அனைவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே உரியது. அது யெகோவாவுடைய ஆலயத்தில் வருவதில்லை. ஆசரிப்பு நாளிலும் யெகோவாவுடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள்? இதோ அவர்கள் அழிவிற்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும். மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் செய்யும். அவர்களுடைய வெள்ளி இருந்த விருப்பமாக இடங்கள் நெறிஞ்சி முட்செடிகளுக்கு சொந்தமாகும். அவர்களுடைய குடியிருப்புகளில் முட்செடிகள் முளைக்கும். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடர்களும் ஆவியை பெற்ற மனிதர்கள் பைத்தியம் பிடித்தவர்களுமாக இருக்கிறார்கள். எப்ராஹிமின் காவற்காரர்கள் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார். அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் முறை பழுத்த பழங்களைப் போல உங்கள் முற்பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகல் பேயேருடன் போய் இழிவானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவறுப்புள்ளவர்களானார்கள். எப்பிராயீமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போகும். அது பிறப்பதுமில்லை, வயிற்றில் இருப்பதுமில்லை, கர்ப்பமடைவதுமில்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனிதர்கள் இல்லாதபடிக்கு அவர்களை பிள்ளைகள் இல்லாதவர்களாக்குவேன். நான் அவர்களை விட்டுப்போகும்போது அவர்களுக்கு ஐயோ, நான் எப்பிராயீமை தீருவின் திசைவரை இருக்கிறதை பார்க்கிறதுபோது அது நல்ல வசதியான இடத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்பிராயீமர்கள் தங்கள் மகன்களை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். யெகோவாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும், அவர்களுக்கு விழுந்து போகிற கர்ப்பத்தையும் பால் இல்லாத முலைகளையும் கொடும். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும், அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன், இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லோரும் துரோகிகள். எப்பிராயீமர்கள் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் பிரியமான கனிகளை அழிப்பேன். அவர்கள் அவருக்கு செவிகொடாமற் போனதினால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய மக்களுக்குள்ளே அலைந்து திரிவார்கள்.